சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
பிரியமானவர்களே, 2010 ஆண்டின் 11 மாதங்களை கடந்து 12 மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க செய்த கர்த்தரை நாம் ஒருமனப்பட்டு துதிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. இந்த ஆண்டிலேயும் 11 மாதங்களை கடந்து 12 மாதத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் கிருபையை எங்களுக்கு தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய சத்திய வசனங்களுக்காக, மாறாத வல்லமை நிறைந்த ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அவை எங்களிலே பலருடைய வாழ்க்கையிலே அரும் மருந்தாகவும், அனுதின வாழ்க்கையிலே ஜீவ அப்பமாகவும் செயல்பட்டு வருவதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் உம்முடைய சத்தியங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ளவும் உதவி செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த மாதத்திலே யார் யார் என்ன என்ன நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ குறைவின்றி நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து உமக்குள்ளே அவர்களை திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் நீர் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்திலேயும் தேவைகளின் மத்தியிலே கஷ்டங்களின் மத்தியிலே நெருக்கங்களின் மத்தியிலே இருக்கிற எங்கள் அருமையான நேயர்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் போதுமானவராய் இருந்து அவர்கள் தேவைகளை சந்தித்து விடுதலையையும் சமாதானத்தையும் கொடுத்து உம்முடைய அரவணைப்பின் கரத்திற்குள்ளே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
வளர்த்தமைந்தன் மனித தெய்வம் அவதரித்தா மாடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா, மாடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா.
பிரியமானவர்களே, இன்று நாம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:3 முதல் 10:2 வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், ஓசியா 9:3. அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை. இப்ராஹீமர் திரும்ப எகிப்துக்கு போவார்கள். அசீரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள். கவனியுங்கள், அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை. தேவன் அவர்களை அவர்களது தேசத்திலிருந்து வெளியேற்றப் போகிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஆபிரகாமோடு மோசையோடு தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் மறந்துவிடவில்லை. என்றாலும் அந்த ஜனங்கள் அந்த தேசத்திலே தொடர்ந்து குடியிருப்பது அவர்களது கீழ்ப்படுதலை பொறுத்ததாகவே இருந்தது. இப்பொழுது அவர்களை அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப் போகிறார். மட்டுமல்ல, அந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள், அசீரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள். தேவனுடைய ஜனங்கள் அவருடைய கற்பனைகளை மீறி அவரை விட்டு தூரம் போனார்கள். இப்பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து உங்களுக்கு தீட்டான உணவை கொடுக்கப் போகிறேன் என்கிறார். இனி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போவதில்லை. இன்னும் அதிகமாக பாவம் செய்யப் போகிறார்கள். ஆனால் அதை குறைவாக அனுபவிக்கப் போகிறார்கள். பிரியமானவர்களே, இன்று அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இது உண்மையாயிருக்கிறது. இன்று பல நற்செய்தி கூட்டங்களுக்கு வருகிறவர்களும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க விரும்புகிறவர்களும் வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் முயற்சித்துவிட்டு எதுவுமே தங்களுக்கு திருப்தி கொடுக்கவில்லை என்பதனாலே திரும்பி வருகிறார்கள். தொடர்ந்து பாவ வாழ்க்கையிலே இருப்பார்கள். ஆனால் பாவத்தினால் அவர்களுக்கு சந்தோஷம் இல்லாதிருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையே ஒரு மனிதனை இறுதியாக கர்த்தரண்டை கொண்டு வருகிறது. ஓசியா 9:4 முதல் 6 வரை வாசிக்கிறேன். ஓசியா 9:4-6. அவர்கள் கர்த்தருக்கு திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதுமில்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதுமில்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தைப் போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கேயாகும். அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. ஆசரிப்பு நாளிலும் கர்த்தருடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வீர்கள்? இதோ அவர்கள் பால்கடிப்புக்கு தப்பும்படி போய்விட்டார்கள். எகிப்து அவர்களை சேர்த்துக் கொள்ளும். மோ பட்டணம் அவர்களை அடக்கம் பண்ணும். அவர்களுடைய வெள்ளியிருந்த விருப்பமான இடங்கள் காஞ்சொறிகளுக்கு சுதந்திரமாகும். அவர்களுடைய வாசஸ்தலங்களில் முட்செடிகள் முளைக்கும். சிறைப்பிடிப்பின் காலத்திலே அவர்களிலே அநேகர் எகிப்து தேசத்திற்குள்ளே கடந்து சென்றார்கள். அவர்கள் தேசத்தை விட்டு அகற்றப்பட்ட பொழுது அவர்கள் தேவனை எவ்வாறு தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருந்தாரோ அவ்வாறு அவரை தொழுது கொள்ள முடியவில்லை. ஓசியா 9:7 விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தங்கொண்டவர்களுமாயிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து நிற்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய தலைமைத்துவம். அரசு சரியில்லை, எனவே மக்களும் சரியில்லாமல் போனார்கள். அடிப்படை சத்தியங்களை சரியாக அறிந்திருந்தவர்களுடைய ஒழுக்க நெறி சரியானதாக இல்லை. சமுதாய பணியே முக்கியம் என்று வாதிடும் மனிதர்களுடைய வாழ்க்கையும் சீரானதாக இல்லை. காரணம் என்ன? உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பாவத்தினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தங்கொண்டவர்களுமாயிருக்கிறார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு தங்கள் முதுகை காட்டினார்கள். எனவே அவர்களை நோக்கி நியாய தீர்ப்பு வருகிறது. ஆவிக்குரிய பகுத்தறிவு அவர்களுக்கு இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அறிவற்றவர்களாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றும் இதுவே பல இடங்களின் உண்மையான நிலையாயிருக்கிறது. கர்த்தருடையவர்கள் என்று எண்ணி பல மனிதர்களையும் கூட்டங்களையும் பின் சென்ற பலர் வேத வசனங்களை படித்து உண்மையை உணர்ந்து அப்படிப்பட்ட கூட்டங்களை விட்டு வெளிவந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி தங்களுக்கு பின்னே வரும் ஒரு பெரும் கூட்ட மக்களை சேர்த்தார்கள்? இதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விளக்கம், கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அறிவற்றவர்களாகவும் ஆவிக்குரிய பகுத்தறிவற்றவர்களாகவும் காணப்பட்டதே காரணம். கர்த்தர் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நியாயம் தீர்க்கப் போகிறார். இந்த நிகழ்ச்சியானது தங்களை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொள்கிற எந்த கூட்டத்திற்கும் ஒரு மாதிரியாயிருக்கும் என்கிறார். ஓசியா 9:8 இப்ராஹீமின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசி தன் வழிகளிலெல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான். தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்காக இஸ்ரவேல் மேல் காவலாளராயிருக்கிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசிகள் குருவி பிடிக்கிற கண்ணியாயிருக்கிறார்கள் என்று தீர்க்கதரிசிகளை குறித்து கடினமான வார்த்தையினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் கர்த்தருடைய ஊழியக்காரர் எனப்படுகிற பலர் கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியங்களுக்குமே எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஓசியா 9:9 கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார், அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார். பிரியமானவர்களே, அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கிறவர். உங்களுக்கு ஒருவேளை அதிலே விருப்பமில்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் பாவத்தை நியாயம் தீர்ப்பேன் என்றுதான் கூறியிருக்கிறார். ஓசியா 9:10 வனாந்தரத்தில் திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லட்சியானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவறுப்புள்ளவர்களானார்கள். திராட்சையும் அத்திமரமும் இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளங்களாயிருக்கின்றன. இதை வேதத்தின் பல பகுதிகளிலே நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் சமாரியாவிலும் பெத்தேலிலும் பொன் கன்றுக்குட்டி வணக்கத்தை ஆரம்பித்தது மட்டுமல்ல, ஆகாப் ஏசவேலின் நாட்களிலே பாகால் தீர்க்கதரிசிகளையும் தங்கள் தேசத்திற்குள்ளே கொண்டு வந்தார்கள். ஓசியா 9:11 இப்ராஹீமின் மகிமை ஒரு பறவையைப் போல் பறந்து போகும். அது பிறப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை, கற்பன் தரிப்பதும் இல்லை. நீங்கள் கொக்கு வேட்டைக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். காலையிலே குளிரின் மத்தியிலே குளத்து ஓரத்திலே கொக்குகளை சுடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சுடும் முன் மற்றொரு புதரிலிருந்து யாரோ ஒருவர் சுட்டதின் சத்தத்தை கேட்டு எல்லா கொக்குகளும் பறந்து போய்விடுகிறது. அந்த சூழ்நிலையை சற்றே எண்ணி பாருங்கள். அவ்வாறுதான் இஸ்ரவேலின் மகிமையும் பறந்து போய்விடும் என்கிறார். அது கடந்து போகிறதாயிருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் ஒரு காலத்திலே சுற்றியிருந்த அத்தனை தேசங்களின் மத்தியிலேயும் பெயர் பெற்றதாயிருந்தது. ஆனால் பாவத்தினாலே அந்த மகிமை பறந்து போய்விட்டது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உங்களையும் மகிமையாக வைத்திருக்கும் காலங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு உங்களை அர்ப்பணித்து விடாதபடி இனியாவது ஜாக்கிரதையாயிருங்கள். ஓசியா 9:12, அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும் அவர்களுக்கு மனுஷர் இராதபடிக்கு அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்குவேன், நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ. இது தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கொண்டு வரப்போகிற மற்றொரு நியாய தீர்ப்பை கூறுகிறது. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த பொழுது அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியை வர்த்திக்க பண்ணுவேன் என்றும் கூறினார். கடற்கரை மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் ஆபிரகாமின் சந்ததி இருக்கும் என்றார். தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார், உண்மைதான். ஆனால் அந்த ஜனங்களோ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். எனவே உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்குவேன் என்கிறார். அவர்களுக்கு மனுஷர் இராதபடிக்கு என்பது கர்த்தருக்காக உறுதியாக நிலைத்து நிற்கும் மனிதர்கள் அங்கே இருக்கப் போவதில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. ஓசியா 9:13, நான் எப்ராயீமை தீருவின் திசை மட்டும் இருக்கிறதை பார்க்கிறபோது அது நல்ல வசதியான ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எப்ராயீமர் தங்கள் குமாரரை கொலை செய்கிறவனிடத்தில் வெளியே கொண்டு போய்விடுவார்கள். தீர் என்பது தீர் பட்டணத்தை குறிக்கிறது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தேவன் தீர்வை நியாயம் தீர்க்கவில்லை. அது ஒரு மிகப்பெரிய வியாபார ஸ்தலமாயிருந்தது. அதைப்போலவே இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வியாபார ஸ்தலமாயிற்று. அந்த தேசத்திலே பொய்யான ஒரு செழிப்பு காணப்பட்டது. அந்த செழிப்பினாலே மக்கள் ஏமாற்றப்பட்டவர்களாயிருந்தார்கள். ஓசியா 9:14, கர்த்தாவே நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொடும், அவர்களுக்கு விழுந்து போகிற கற்பத்தையும் பாலற்ற முலைகளையும் கொடும். தேவனுடைய நியாய தீர்ப்பாக வடக்கு ராஜ்யத்தின் பெண்கள் பிள்ளைகளற்றவர்களானார்கள். இதுவும் தேவனுடைய நியாய தீர்ப்பாயிருக்கிறது. ஓசியா 9:15, அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் கில்காலிலே நடக்கும், அங்கே நான் அவர்களை வெறுத்தேன். அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன், இனி அவர்களை நேசிக்க மாட்டேன். அவர்களுடைய அதிபதிகள் எல்லாரும் துரோகிகள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் கில்காலிலே அவர்கள் செய்த பாவமானது, பொன் கன்றுக்குட்டி வணக்கமானது அந்த நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் கொண்டு வந்தது. தேவன் ஒரு காலத்திலே அவர்களை நேசித்தார், உண்மைதான். ஆனால் தொடர்ந்து அவர்கள் தேவனை விட்டுவிட்டு பொன் கன்றுக்குட்டியையும் பாகாலையும் தொழுது கொள்ள தொடர்ந்த பொழுது அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். இது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இருக்க வேண்டும். நான் உங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது என்ற வாக்கியத்தை பார்க்கும் பொழுது இனி நான் உங்களை நேசிக்கப் போவதில்லை என்ற முடிவிற்கு வருவீர்கள். ஓசியா 9:16 பாருங்கள், எப்ராயீமர் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள், அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவருடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். ஜனங்களுடைய பாவத்தினாலே கனிமரங்களின் மேலே நியாய தீர்ப்பு வந்தது மட்டுமல்ல, குழந்தைகளின் மேலும் நியாய தீர்ப்பு கடந்து வந்தது. வசனம் 17 பாருங்கள், அவர்கள் அவருக்கு செவிகொடாமற் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார், அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து தெரிவார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு திட்டவட்டமானதாய் இருந்தது என்பதை எண்ணி பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள், சிறைப்பிடித்துக் கொண்டு செல்லப்பட்டார்கள், இன்று உலகத்தின் பல பகுதிகளிலே சிதறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் தேசத்திற்கு ஓரளவு இன்று திரும்பி வந்திருந்தாலும் இன்னமும் எத்தனையோ தேசங்களிலே யூத ஜனங்கள் குடியிருக்கிறார்கள். தாங்கள் எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை கூட அறியாதவர்களாய் பலர் இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை நியாயம் தீர்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்று அறிந்தவர்களாய் உங்கள் வாழ்க்கையிலே அவருக்கென்று உங்களை ஒப்புக் கொடுத்த நாளை மறந்து அவரை விட்டு தூரம் போயிருப்பீர்கள் என்றால், அதை அவர் உங்களுக்கு அடிக்கடி உணர்த்தியிருப்பார் என்றால், அதை குறித்து நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். மீண்டும் நீங்கள் திரும்பி வாருங்கள். அவரை நோக்கி மனம் திரும்புங்கள். இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் தவறு செய்யும் பொழுது அவர் தண்டிக்கிறவர் என்பதை மறந்து போகக்கூடாது. ஓசியா 10ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்வோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பயனற்ற திராட்சியாயிருக்கிறார்கள் என்பதை அங்கே கூறுகிறார். தேவன் மிக தெளிவாக தமது நியாய தீர்ப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கூறுகிறார். இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் கொண்டு வரும்படியாக அவர்கள் செய்து கொண்டிருந்த மற்றொரு காரியமும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஓசியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கனிகொடாத திராட்சை செடி என்று கூறவில்லை. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட காலத்திலே இஸ்ரவேல் ராஜ்யம் செல்வ செழிப்புடையதாகவே இருந்தது. அவர்களது பாவத்திற்காக வர இருக்கும் நியாய தீர்ப்பை குறித்து கூறினாலும் அந்த குறிப்பிட்ட காலத்திலே தேவன் அவர்களுக்கு நல்லவராகவே இருந்தார். அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது என்று கூறும்பொழுது தனது கனிகளை தானே உட்கொள்கிறது என்று கூறலாம். தேவனே இஸ்ரவேல் ராஜ்யத்தை செல்வ செழிப்புள்ளதாக்கினார். ஆனால் அவர்களது செல்வ செழிப்பிற்காக அவர்களை அவர் பாராட்டவில்லை. பட்டணங்கள் பெரிதாயின, சிறந்த வீடுகளை தங்களுக்கென கட்டிக்கொண்டார்கள். எனவே எல்லாமே சிறப்பாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்களது உண்மையான பாவ நிலைமையை உணராதபடி அவர்களது செல்வ செழிப்பு அவர்களது ஆத்தும கண்களை மறைத்துவிட்டது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் இது எந்த ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலேயும், எந்த ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையிலேயும், எந்த ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கையிலேயும் உண்மையாக முடியும். குடும்பத்தில் எல்லாரும் சுகத்தோடு இருக்கும் பொழுது, பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது, வியாபாரங்கள் பெருகிக் கொண்டு செல்லும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் காண தவறிவிட வாய்ப்பு இருக்கிறது. நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க நேரமற்றவர்களாய் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையிலே உங்கள் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமையை உணராமல் போய்விடக்கூடாது. செழிப்பாக இருக்கும் காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் கர்த்தருடைய வசனத்தை கொடுக்கிறவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பொறுப்பை நாம் மறந்து போய்விடக்கூடாது. மேலும் இஸ்ரவேல் தேசத்திலே ஜனங்கள் அதிகமாக அதிகமாக சிலைகளின் எண்ணிக்கையையும் பெருக்கிக் கொண்டார்கள். பாவம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. இயேசு கிறிஸ்து திராட்சையை குறித்து சொல்லும்பொழுது யோவான் 15ஆம் அதிகாரத்திலே தனது யூத சீஷர்களுக்காக அவர் சொன்ன ஓமை உங்களுக்கு ஞாபகத்தில் வரலாம். யோவான் 15:1 நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று கூறினார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்தோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுதும் தேவனிடத்திலே சேரவும் அவரோடு நல்ல உறவு கொள்ளவும் கூடியவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அது உண்மையாக இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது நாமத்தின் நிமித்தமாக உலகத்தின் பல மக்களை தன்னுடைய பிள்ளைகளாக சேர்த்துக் கொண்டு வருகிறார். அவரே திருச்சபையின் தலையாயிருக்கிறார். திருச்சபை அவருடைய சரீரமாயிருக்கிறது. நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேவாலயத்தின் வழியாகத்தான் தேவனை அடைய வேண்டும் என்பதில்லை. அவர்கள் தன் மூலமாக ஜீவனுள்ள தேவனை கிட்டிச் சேரலாம் என்று தெளிவுபடுத்துகிறார். ஓசியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார். அவர்கள் இருதயம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். பண்டிகைக்கெல்லாம் எருசலேமிற்கும் சென்று வந்தார்கள். ஆனால் மீண்டும் தங்கள் இடத்திலே திரும்பி சென்று பொன் கன்றுக்குட்டியை தொழுது கொள்கிறவர்களாயும் தங்களை சுற்றியுள்ள ஜனங்களைப் போல பாகால் வழிபாடுகளிலே ஈடுபடுகிறவர்களாயும் இருந்தார்கள். எனவே அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டதாய் இருந்தது. ஒருநாள் தேவனை தொழுது கொள்வார்கள், மற்றும் ஒரு நாள் பாகாலை தொழுது கொள்வார்கள். இப்படிப்பட்ட நிலைமையை குறித்துதான் யாக்கோபும் தனது நிருபத்திலே கூறும் பொழுது, முதலாம் அதிகாரம் 8 வசனத்திலே, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று கூறியிருக்கிறார். இன்றும் பொறுப்பில் இருக்கிற பலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிலையற்றவர்களாயிருப்பதற்கு காரணம் இருமனம் உள்ளவர்களாய் பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இன்று ஒன்று சொல்வார்கள், நாளை மற்றும் ஒன்றை சொல்வார்கள். பிரியமானவர்களே, ஞாயிறுதோறும் ஆலயத்திற்கு சென்றுவிட்டு திங்கள் முதல் சனி வரை நமது இஷ்டம் போல நாம் வாழ முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களது வாழ்க்கையிலே நீங்கள் முழு இருதயத்தோடும் தேவனோடு ஒட்டப்பட்டவர்களாக, அவரை சார்ந்து கொண்டவர்களாக, அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் நியாயம் தீர்க்கப்படக்கூடிய எந்த காரியத்தையாவது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கவனித்து அதை இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்றால், அதை உங்களுக்கு சுட்டி காட்டுவார் என்றால், இன்றைக்கே உண்மையான மனஸ்தாபத்தோடு மனம் திரும்பி அறிக்கை செய்யுங்கள். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் எவ்வளவோ நேசித்தீரையா, ஆனாலும் அவர்கள் உமக்கு முதுகு காட்டி பொன் கன்றுக்குட்டியையும் பாகாலையும் வணங்க திரும்பியது போல எங்களிலே யாராவது இருமன உள்ளவர்களாக இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அதை குறித்து தொடர்ந்து எங்களோடு பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மையாய் உணர்ந்து அதை குறித்து மனசாபப்பட்டு மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் பாவத்தை மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தருளும். அவர்களை நியாய தீர்ப்பிலிருந்து நீர் விடுதலை செய்து உம்முடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இன்றும் நீர் சமீபமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனே உம்மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் மாதயவே.
நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எபிரேயர் 6:14.
விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை மதாய் பாரினில் வந்தது மன்னவனே உம்மாதயவே தயவே. விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவால் தயவால்.